அடுத்த மாதம் 17ஆம் தேதி இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி, இபிஆர்எல்எஃப், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டெலோ, தமிழீழ விடுதலை இயக்கம் மற்றும் பிளாட் ஆகியவைகளின் கூட்டமைப்பே தமிழ் தேசிய கூட்டமைப்பாகும். இம்மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் உள்ள 5 மாவட்டங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதிராஜா தலைமையில் 10 வேட்பாளர்கள் போட்டியிடவுள்ளனர். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாவை சேனாதிராஜா அவர்களும், இ சரவணபவன், எம் ஏ சுமந்திரன், ஸ்ரீதரன் ஆகியோரும், இபிஆர்எல்எஃப் சார்பில் அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் பிளாட் சார்பில் அதன் தலைவரும் வடக்கு மாகாண சபை உறுப்பினருமான சித்தார்த்தனும் போட்டியிடுகின்றனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் 9 வேட்பாளர்கள் போட்டியிடவுள்ளனர். மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான பொன் செல்வராஜா தலைமையில் 8 வேட்பாளர்கள் போட்டியிடவுள்ளனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராஜா, பாவண்ணா அரியநேத்திரன், சி யோகேஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதேவேளை திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தலைமையில் 7 வேட்பாளர்களும், அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் டெலோவின் பொதுச் செயலாளர் ஹென்றி மகேந்திரன் தலைமையில் 10 வேட்பாளர்களும் போட்டியிடவுள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் முறை பற்றி விளக்குகிறார் கொழும்பில் இருக்கும் ஊடகவியலாளர், ஆய்வாளர், மனித உரிமை ஆர்வலர் எம் எம் நிலாந்தின் அவர்கள்.
இலங்கையை பொறுத்தவரைக்கும் விருப்பு வாக்கு முறை என்பது மாவட்ட வாரியாக நடைபெறுகிற வளமையான தேர்தல். இதுதான் இலங்கையில் நடைபெற போகின்ற இறுதி மாவட்ட வாரியான வீதாகார தேர்தல். வீதாகார தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் மகனுக்கு 4 வாக்களிப்பு முறை இருக்கின்றது. 4 வாக்களிப்பு முறை என்பது கட்சி ஒருவருக்கும், அதாவது எந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு ஒரு வாக்களிப்பு, அந்த கட்சி சேர்ந்த 3 வேட்பாளர்களையும் போட முடியும். வாக்காளர் விரும்புகின்ற போது அவர் அந்த 3 வேட்பாளருக்கும் போட முடியும், விரும்பாமட்டால் போடாமல் முடியும். ஆனால் அந்த அவர் அந்த கட்சிக்காவது வாக்களித்தால்தான் அவரை கவுண்டிங் அந்த வாக்கு அடங்கும்.
இத்தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன என்று விளக்குகிறார் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்.
வடக்கு கிழக்கு மக்களுடைய தேவைகள் என்று பார்க்கின்ற போது இரண்டு விடயமாக அதை பிரிக்கலாம். ஒன்று எங்களுடைய இன பிரச்சனை தீர்வுக்கான தேவை, இன்னொன்று வாழ்வாதார பிரச்சனைக்கான தேவை. இந்த இரண்டு விடயங்களும் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இப்பொழுது இருக்கிறது. முதலாவது பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான வழிவகைகளை இந்த ஆண்டிலே இந்த தேர்தலுக்கு தெரிவு செய்வதற்கான ஒரு சாத்திய கூறுகளை உருவாக்குவோம். இரண்டாவது சிறையில இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை விடுதலை சம்பந்தமாகவும், மூன்றாவது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற இராணுவத்தை எங்களுடைய நிலத்திலே நாங்கள் சொந்த நிலங்களிலே நாங்கள் வாழ்வதற்கான சுதந்திரமான ஒரு நிலைப்பாட்டை கொள்வதும் முக்கியமான விடயங்களாக, அதைவிட காணாமல் போனவர்கள் சிறையிலே இருக்கின்றவர்கள் அதைவிட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இன்றைக்கும் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத எங்களுடைய விடுதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த இளைஞர் யுவதிகளுக்கு, பெண்களை தலைமைத்துவமாக கொண்டவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்கின்ற செயற்பாடை மேற்கொள்வதற்குமான ஒரு எதிர்பார்ப்பை எங்களுடைய மக்கள் கொண்டிருக்கிறார்கள்.
இதனை முன்னிறுத்தியே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலக்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் 2010ஆம் ஆண்டு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவரும் தற்பொழுது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுபவருமான எம் ஏ சுமந்திரன் அவர்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அரசியல் தீர்வொன்று பெறுவதற்கான எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் பெறவிருக்கிறோம். எப்படியான அரசியல் தீர்வு நம்முடைய மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதை குறித்து அவருடைய தேர்தல் அறிக்கையிலே வருகின்ற சில நாட்களிலே நாங்கள் வெளியிடுவோம். அதே நம்முடைய மக்களின் தீர்ப்புக்காக நாங்கள் முன்வைப்போம். அதன் அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு ஆதரவளித்து வெற்றியை கொடுத்தால் அதுதான் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணை. அதை பெற்றுக் கொள்வதற்கான எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை ஆட்சி பங்களிப்பு வழங்கும் வகையில் வெற்றி பெறும் என்று கூறுகிறார் கொழும்பில் உள்ள ஊடகவியலாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16, 17 அல்லது 18 எம்பி ஆசனங்களை பெற்றால் அந்த கட்சி இணைந்த ஒரு ஆட்சிதான் இலங்கையில் மலரப்போகின்றது. அநேகமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருந்து அவர்கள் ஆதரவு வழங்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எந்த ஒரு தேசிய கட்சியும் ஒதுக்கிவிட்டு செல்ல முடியாத ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வரப்போகின்றார்கள். தமிழர்கள் சரப்பில் பிள்ளையான் கேட்கிறார் மட்டக்களப்பில், அவர் ஒரு 5,000-6,000 வாக்குகளை பிரிக்கலாம், வெற்றி அடைய முடியாது. அதனால் அதுக்கு பெருசாக தாக்கம் செலுத்தவில்லை. அகிலேஷ கட்சியின் பலமும் டிஎன்ஏ பலம் தான் இருக்கின்றது. டிஎன்ஏ தமிழ் மக்களுக்கு அதிக வாய்ப்பை பெறும். வேறு முஸ்லீம் கட்சியில் எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பில் ஹிஸ்புல்லா என்பவரும் அம்பாறையில் அதாவுல்லா என்பதும் தான் இந்த வெற்றிக்கான வாய்ப்பாளர்கள். வெற்றிலை சின்னத்துக்கு மஹிந்த அணுகி வடகிழக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு வெற்றியும் அங்கு வாய்ப்பில்லை.
சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13 ஆசனங்களை பெற்றிருந்த போதிலும் தற்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டை அப்பொழுது கொண்டிருக்கவில்லை என்று சொல்லுகிறார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்.
கடந்த அரசை பொறுத்த மட்டுமே கொடூர ஆட்சி, மகிந்த ராஜபக்சே அவர்கள் மிக கொடூர ஆட்சியை செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்திற்கும் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று ஏமாற்றப்பட்டது. அதன் பின்பு மிக மோசமான ஒரு ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்று சொல்லுகின்ற போது சிங்கள பேரினவாத அரசாக செயல்பட்ட மகிந்த அரசாங்கத்தோடு நாங்கள் 13 ஆசனங்களை கொண்டாலும் கூட அந்த அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் மிக இனி இல்லை என்ற ரீதியிலே எங்களுடைய செயல்பாடுகள் இந்த அரசாங்கத்தோடு எதிர்க்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் செய்கின்ற இராணுவத்தை குவித்திருக்கிறது, நிலங்களை அபகரித்திருக்கிறது, எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்களை இந்த மகிந்த அரசு செய்தது, இந்த வகையிலே அவர்களோடு நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு எங்களுடைய மக்களுடைய முக்கியமான விடயங்களை தக்க வைப்பதிலே போதும் உண்டாகும். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்று மைத்திரி ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் முதலில் சொன்னேன், இந்த சந்தர்ப்பம் ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நெடுகளையும் மக்களை நாங்கள் ஒரு இனப்பிரச்சனை தீர்வு அது கிட்டும் கொண்டு ஏமாற்ற முடியாது, ஏமாற்றக்கூடாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதிலே இறுதியான முடிவெடுத்தாக வேண்டும். இந்த 6 வருடங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டை நாங்கள் நிர்ணயம் செய்து இந்த அந்த நிர்ணய ஆண்டுக்குள் ஒன்றுமே நடைபெறவில்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கலாம். எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த அரசாங்கம் அதாவது தென்னிலங்கையில இருப்பவர்கள் எங்களுக்கு ஐக்கிய இலங்கைக்குள்ளே சமஸ்டி முறையான தீர்வை கூட தடுக்க மறுக்கின்ற அந்த நிலையிலே நாங்கள் பிரிந்து போகின்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அங்கீகாரத்தை சர்வதேசம் தர வேண்டும் என்று கேட்கின்ற அந்த நிலைமையை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
பல தமிழ் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் வடக்கு கிழக்கில் போட்டியிடுவதால் தமிழர்களின் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும், எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிகரான பலமுள்ள போட்டியாளராக இந்த முறை எந்த கட்சியும் இல்லை என்பதே உண்மை என்று சொல்லுகிறார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்.
மக்கள் முன்னணி பஸ் இன்னத்திலே வன்னியிலே போட்டியிடுவார்கள். இப்படி முழுமையாக இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 220 நபர்கள் வாக்கு கேட்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒவ்வொருவரும் தலா 500 என்று அந்த வாக்குகளை பிரிக்கின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் திரையிட்டு மிக குறைவாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் ஒரு சவாலாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும்.
இதேவேளை ஜனநாயக போராளிகள் கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளுவது இல்லை என்ற முடிவை சம்பந்தன் அவர்கள் எடுத்தது சரியே என்று சொல்லுகிறார் ஊடகவியலாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள்.
அப்போது நிலைமுறை இப்போது அப்போது அரசாங்கமே அழைத்தது இவர்களே, நீங்கள் ஆயுதத்தை கைவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று. அப்போது ஒரு இயக்கம் இருந்த போது சிறிய இயக்கங்கள் அரசுக்கு தேவைப்பட்டது. இப்போது அப்படி இல்லையே, முற்று முழுதாக அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை நாங்கள் ஒழுங்கு கொண்டு வருகின்ற போது அது பாரிய பின்விளைவுகளையும் விரிசலையும் வடக்கில் ஏற்படுத்திவிடும். வடக்கில் மட்டுமல்ல தெற்கில் இங்க பெரிய சிங்கள தாக்குதல் ஏற்கனவே ஒரு மகிந்தர் ஒரு சிங்கள தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார். இப்படி இருக்கும் நிலையில் புலிகளை உள்வாங்கி அவர்கள் அரசியல் முன்னெடுத்து பாதையை சென்றால் நிச்சயமாக சம்பந்தர் தொட்டு அத்தனை பேருக்கும் அவர்கள் புலிகள் முத்திரை குத்தி விடுவார்கள். சம்பந்தர் அவர்களின் முடிவு நல்ல முடிவாக பார்க்கின்றோம்.
இதே விடயம் குறித்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறினார்.
முன்னாள் போராளிகள் என்பதிலே நான் நினைக்கின்றேன், அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்ற போது முன்னாள் போராளிகள் என்ற பெரிய அமைப்பை அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். முன்னாள் போராளிகள் என்று குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லுவது போலதான் எனக்கு தெரிகிறது. ஜனநாயகத்துக்கு நாங்களும் வந்திருக்கின்றோம், விடுதலை புலிகள் போராளிகளும் ஜனநாயகத்துக்கு வருவது ஒரு நல்ல விடயம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். எப்படி என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பாராளுமன்றம் கலைக்கப்பட போகிறது என்பது ஒரு 6 மாதங்களாக அது பேசப்பட்ட வந்த விடயம். அப்பொழுது எங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சேர்ந்து செயல்பட இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தால் அது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களை நிராகரித்திருந்தால் அது ஒரு மாபெரும் தவறு என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில இரண்டாவது விடயம், திடீரென்று போராளிகள் களமிறங்கி இருக்கிறார்கள். தேசிய தலைவர் அவர்கள் விடுதலை புலிகளை எந்த காலத்திலும் அரசியலுக்கு அவர் இறக்கவில்லை. ஈரோஸ் என்ற அமைப்பை இறக்கினார்கள், அதன் பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடங்கியது. நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கட்டமைப்போடு உருவாகி அதன் ஊடாக வருவது என்பது ஒரு சால சிறந்த விடயம். திடீரென்று அரசியலுக்கு குதிக்கின்ற போது ஒரு இடத்திலே ஒரு சருகல் நிலை மக்கள் ஆதரிக்கவில்லை என்றால் எங்களுடைய உச்சமாக இன்றைக்கு மதிக்கின்ற மதிப்பு கொடுக்கின்ற எங்களுடைய விடுதலை புலிகள் அவருடைய தியாகம் அவருடைய அந்த புனிதம் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கும் அந்த சக்தியை நம்பிக்கொண்டு இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய அந்த 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 நிலைமை சிங்கள தேசத்திற்கும் ஏனையவர்களுக்கும் தமிழ் மக்கள் இவர்களை வருகிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை உருவாக்குகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும்.
அது மட்டுமல்ல, தன்னுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்.
ஜெனீவாவிலே குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற போது விடுதலை புலிகளிடமும் குற்றச்சாட்டு இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்திடமும் குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளின் குற்றச்சாட்டு என்பது ஒரு விசாரிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்று பார்க்கின்ற போதும் இந்த விசாரிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஆனால் இப்பொழுது ஒபிஷியலாக நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் ஒரு போராளிகள் என்று வருகின்ற போது இந்த சர்வதேசமும் இந்த இலங்கை அரசாங்கமும் இவர்கள் போராளிகள் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த விசாரணையிலே செயல்படுத்துகின்ற ஒரு உத்தியோகபூர்வமான வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுகிறோமா என்ற கேள்வியும் எனக்குள் எழும்புகிறது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தமிழ் மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்று சொல்லுகிறார் ஊடகவியலாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள்.
ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு 25 விதமான பயம் இருக்கின்றது. ஆனால் எங்களது பார்வையில் மஹிந்த ஒரு 40-50 MP தாண்ட சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்க போகின்றால் அமைய போற நாடாளுமன்றம் இந்த உருப்பாசையில் சொல்ல போனால் சக்கலத்து சண்டை அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உள்வாங்கி செல்லுகின்ற புலிகள் அமைப்பினர் சொன்னால் முற்று முழுதாக புலிகள் அவை பார்க்கப்பட்டு வீதிகளில் நடமாட முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். அதனால் சம்பந்தரின் முடிவு நல்ல முடிவாக பார்க்கின்றோம். ஆனாலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அகிலேசிய கட்சியோ அல்லது வெற்றிலை சிந்தமான மஹிந்த அணியோ யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. பெரும்பான்மை என்பது எங்களது ஊடக பார்வையில் 90-95 ஆசனங்கள் தாண்டாது. அதனால் டிஎன்ஏக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. எப்படியும் மஹிந்த ரணுடன் ஒத்து போக மாட்டார். அதனால் ஆனால் ஒன்று, இந்த ஆட்சியின் பின்பாக டிஎன்ஏ எதிர்கட்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஆளுந்தரப்பாக மாறுகின்ற போது தலைநகரில் ஒரு பாரிய இனக்கலவரம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
தேர்தல் களம் இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் இந்த தேர்தலில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்ப்பவைகள் என்ன என்பதை சொல்லுகிறார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்.
புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பிள்ளை சரி, அதாவது தனிப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற சில பேர் மீது ஒரு கோபங்களும் மிக ஒரு ஒரு அவர்கள் தவறான வழியிலே கொண்டு செல்கிறார்கள் என்ற அந்த கோபங்களும் இன்றைக்கு எழுந்து இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் மறந்து அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பை கொண்டு வேண்டும். அப்படி உண்டு பண்ணுகின்ற போதுதான் நாங்கள் ஒரு சரியான விடுதலையை நோக்கி அல்லது எங்களுடைய இனப்பிரச்சனையை ஒன்றெடுப்பதற்கான ஒரு நிலையை மேற்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது காட்ட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன்.